அன்பான சகோதரனே சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் இந்த வேளையிலே பல இடங்களில் இருந்து ஒருமனப்பட்டு எங்கள் இருதயத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவர். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை நேசிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகளையும் நன்மைகளையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தின இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை வாய்ப்புகளுக்காக புதிய இடங்களுக்கு சென்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த புதிய இடங்களிலே ஆண்டவரே மற்றவர்களோடு பழகும்பொழுது தேவையான ஞானத்தை தாரும். இணைந்து வேலை செய்ய ஒருவருக்கொருவர் உதவி செய்யறவர்களா இருக்க கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையோடு புத்தமத்தோடும் சிறந்த முறையிலே செயலாற்ற கருவை தாரும் ஐயா. குழந்தை பாக்கியத்திற்காக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தாழ்மையோடும் முழுதயத்தோடும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு ஜபித்தவர்களுக்கு நீர் கொடுத்த பதில்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். புதிதாக எங்களுடைய குடும்பங்களிலே உம்மை அறிந்து கொண்டவர்கள் உமக்குள்ளே வளர நீர் கருவை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளிலேயும் ஆண்டவரே விசுவாச சோதனைகளிலேயும் உம்முடைய பலன் அவர்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் கணவன் மனைவி உறவிலே விரிசல் ஏற்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகி சில மாதங்களுக்குள்ளாக, சில வருடங்களுக்குள்ளாக ஒருவரை குறித்து ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கிற கசப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி உம்முடைய அன்பினாலே நீர் பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் வாழ தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கவும் கர்த்தர்தாமே உம்முடைய ஆவியினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழியாத நித்திய சமாதானத்தை இழந்து போகும் சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை குறித்த பாரத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போய்விடாதபடி தொடர்ந்து உடைய முகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்தலும். உமக்கு காத்திருக்கிறவர்கள் உடைய முகத்தை பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நீரே இந்த குடும்பங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வியாபாரங்களிலே பற்பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர்தாமே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து இப்படிப்பட்ட சிக்கலான நேரங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே அன்பரே நீர் அவர்களுக்கு உதவி செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நீர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பண நெருக்கடியிலே இருக்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்தலும், சரியான ஒத்துழைக்கும் கரங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இள வயதிலேயே மரணத்துக்குள்ளே கடந்து சென்ற பிள்ளைகளை நினைத்து வேதனையோடு இருக்கும் பெற்றோருக்கு, உறவினர்களுக்கு அன்பரே நீர் உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆற்றி தேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே வேலை செய்யும் இடங்களிலே பிரச்சனைகளோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடங்களிலேயும் கர்த்தருக்காக சாட்சியாக உன்னதமான ஊழியங்களை நிறைவேற்றுகிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த முறை பிள்ளைகள் மூலமாய் அநேகர் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீரே உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். முழுமையாக உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து புதிய ஆண்டு புதிய நன்மைகளும் புதிய கிருபைகளும் புதிய வல்லமைகளும் பெற்றுக் கொள்ளும் ஆண்டா இருக்கத்தக்கதாக உடைய ஆசீர்வாத மழையை நிறைவாய் பெய்ய செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ரோமர் 9 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். 9 அதிகாரத்திலே யூதர்களிலே மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று பவுல் விளக்கி கூறிக்கொண்டிருந்தார். தேவன் யார் மேலே இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மேலே இரக்கமாயிருப்பார் என்று சிந்தித்தோம். இறுதியாக தேவன் பார்வோனையும் தெரிந்தெடுத்து பயன்படுத்தினார். தன்னுடைய உள்ளத்திலே அவன் எதை செய்ய வேண்டுமென்று அவர் விரும்பினாரோ அதை செய்யும்படியாய் செய்தார் என்று சிந்தித்தோம். ரோமர் 9 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய்? இது இயற்கையாக எந்த மனிதனும் சிந்திக்கும் ஒரு சிந்தனை. தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவார் என்றால் பார்வோனிடத்திலே அவர் எப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? தேவனுடைய திட்டத்தை தானே அவன் நிறைவேற்றுகிறான் என்று கேட்கலாம். 20 வசனம் பாருங்கள். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு மனிதனுடைய கணிப்பு அல்ல. இந்த கேள்விக்கான விடை தேவனுடைய மகத்துவத்திலேயும் தேவனே சகலத்தையும் ஆளுகிறவர் என்பதிலேயும் அடங்கியிருக்கிறது. அவிசுவாசம் கலகத்திற்கு காரணமாயிருக்கிறது. அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் அடியில் இருக்கிறது. முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் தேவனாயிருக்கிறார். சிறிய மனிதன் அதை எள்ளளவும் மாற்ற முடியாது. அடுத்த சில வசனங்களிலே பவுல் குயவனை குறித்தும் அவன் செய்யும் களிமண் பாத்திரத்தை குறித்தும் பேசுகிறார். தேவன் குயவனாயிருக்கிறார், நாம் களிமண்ணாயிருக்கிறோம். தேவன் பூமியின் புழுதியிலிருந்துதான் மனிதனை உருவாக்கினார். குரங்கிலிருந்து அவர் தோங்கவில்லை. மனிதனே தன்னை ஒரு குரங்காக்கிக் கொண்டான். ஆனால் தேவன் மனிதனை அவ்வாறு படைக்கவில்லை, பூமியின் மண்ணிலிருந்தே அவனை உருவாக்கினார். சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது 103 சங்கீதம் 14 வசனத்திலே, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று சொல்கிறார். நாம் தான் சில வேளைகளிலே இதை மறந்து போகிறோம். ஆபிரகாம் தன்னை குறித்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 18:27 பாருங்கள். இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், ஆண்டோரோடே பேச துணிந்தேன் என்கிறார். ரோமர் 9:21 வசனத்தை பார்ப்போம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் மனுக்குலம் என்னும் களிமண்ணிற்குள்ளே கையை வைத்து ஒன்றை மோசேயாக வணைகிறார். மீண்டுமாக தன்னுடைய கரத்தை நீட்டி களிமண்ணை எடுத்து பார்வோனாக வணைகிறார். ஆரம்பத்திலே அது அருவறுப்பான, யாரும் விரும்பாத, பார்க்க சகிக்காத, பாவம் நிறைந்த களிமண்ணாயிருக்கிறது. அவருடைய இரக்கமே ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமாக வணைகிறது. களிமண்ணின் மற்றொரு பகுதியை கனவீனமான பாத்திரமாக உருவாக்க குயவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. இப்பொழுது ரோமர் 9:22-24 வரை வாசிக்கிறேன். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல பிரஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. தேவன் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறபடினாலே தன்னுடைய விருப்பப்படி அவர் எதையும் செய்யலாம் என்பதை பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். இப்பொழுது தேவன் பொறுமையாக செயல்படுகிறார். கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேலும் அவர் பொறுமையாயிருக்கிறார் என்கிறார். அவர்களை அழிவுக்காக அவர் நியமிக்கவில்லை. அந்த களிமண்ணுடைய களங்கமும் பாவமுமே அப்படி நியாய தீர்ப்பை அவர்கள் மேலே கொண்டு வந்தது. உடனடியான நியாய தீர்ப்பை தேவன் இப்படிப்பட்ட பாத்திரங்கள் மேலே வருவிக்க முடியும். ஆனாலும் அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். எனவே நமக்கு ஒரு சுயாதீனத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். பார்வோன் மனம் திரும்புவதற்கான சகல வாய்ப்புகளையும் அவர் கொடுத்தார். தேவனுக்கு கீழ்ப்படிய எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார். தேவன் பாவத்தை வெறுத்தாலும் இறுதியாக அவர் அதை நியாயம் தீர்க்க வேண்டும். அவருடைய இரக்கமானது அவருடைய சிருஷ்டியின் மேலே எப்பொழுதும் கடந்து செல்கிறதாயிருக்கிறது. கோபாக்கினையின் பாத்திரமாக யூத தேசம் இருந்தது. கிறிஸ்துக்கு பின் 70 எருசலேம் அழிக்கப்பட்டது. இந்த அழிவை குறித்து இயேசு கிறிஸ்துவும் முன்னறிவித்தார். அந்த எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். இறுதியாக கிறிஸ்துக்கு பின் 70 நியாய தீர்ப்பு வந்தபொழுது தேவன் ஒரு சிறு கூட்ட மக்களை பாதுகாத்தார். அவர்களே கிருபையின் பாத்திரங்கள். தொடர்ந்து நாம் பார்க்கப் போகிற வசனங்கள் வேறு ஒரு பிரிவாயிருக்கிறது. இஸ்ரவேல் தேசமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதை தெளிவாக கூறிவிட்டார். அவர் ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த தேசத்திலே தன்னிடமாய் திரும்பினவர்களை அவர் ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, யூதரல்லாத மக்கள் மத்தியிலிருந்தும் ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று அவர் அழைக்கிறார். பாருங்கள் ரோமர் 9:25-26 வசனங்கள். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்த்த வசனம் ஓசியா 2:23 வசனத்திலே இருக்கிறது. இது இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பேதுரு இந்த வாக்குத்தத்தத்தை அன்று இருந்த யூத மக்கள், அதாவது யூத தேசத்தின் தொடர்ச்சியோடு ஒப்பிட்டு விசுவாசித்தார். கிறிஸ்துவனிடத்திலே திரும்பிய யூத ஜனங்களை பார்த்துத்தான் அவர் இவ்வாறு கூறினார். பாருங்கள் 1 பேதுரு 2:9-10 வசனங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ரோமர் 9:26 நாம் பார்த்த இரண்டாவது தீர்க்க தரிசனம் ஓசியா 10:10 மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. இது யூதரல்லாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு நேராக எதிர்காலத்திலே திரும்புவதை குறித்து சொல்லுகிறது. இதை குறித்து யாக்கோபு சொல்லும் பொழுதும் அப்போ சிலர் 15:16 எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு என்று குறிப்பிடுகிறார். எனவே தேவன் ஐரோப்பா கண்டத்தின் உள்ளே பலரை சந்தித்தார். ஐரோப்பா கண்டத்தில் இருந்த ஜனங்கள் மிகவும் உன்னதமானவர்கள் என்பதனாலே அங்கே சுவிசேஷம் அனுப்பப்படவில்லை. பவுலினுடைய காலத்திலேயே சீன மக்கள் மிக முன்னோடியான ஒரு நிலைமையிலே இருந்தார்கள். இருந்தாலும் முதலாவது சுவிசேஷம் ஐரோப்பா கண்டத்திற்குள்ளே சென்றது. ரோமர் 9:16 பார்த்தால், ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்று பார்த்தோம். ரோமர் 9:27-28 பாருங்கள். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். நேரடியான ஒரு விளக்கத்தை இந்த வசனத்திற்கு கொடுக்க வேண்டுமென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியும் கதறினார். இஸ்ரவேல் மக்களின் எண்ணிக்கை கடற்கரை மணல் கோப்பாய் இருக்கும் என்றால் ஒரு சிறு கூட்ட மக்களே ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார், நீதியும் நேர்மையுமாய் அதை செய்து முடிப்பார். இங்கு அப்போஸ்தலனாய் பவுல் எடுத்தாளுகிற வசனம் ஏசாயா 10:22-23 மகா உபத்திரவ காலத்திலே ஒரு சிறு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களே ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவேளை அந்த சதவீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 144,000 யூதர்களே அந்நாட்களிலே ரட்சிக்கப்படுவார்கள். இது மிகவும் குறைந்த ஒரு விகிதாச்சாரம்தான். அந்த காலகட்டத்திலே யூதரல்லாத மற்ற ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த 144,000 பேர் கர்த்தருக்கு சாட்சிகளாயிருப்பார்கள். எப்பொழுதுமே யூத ஜனத்திலே ஒரு சிறு கூட்டம் அவ்வப்பொழுது ரட்சிக்கப்பட்டு வருவதை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அதேபோல யூதர் அல்லாதவர்கள் மத்தியிலேயும் ஒரு சிறு கூட்ட மக்கள் அக்காலத்திலே ரட்சிக்கப்படுவார்கள். ஏன் அவ்வளவுதானா என்று நீங்கள் கேட்கலாம். இது தேவன் அந்த காலத்திலேயும் காட்டுகிற ஒரு இரக்கத்தையே நமக்கு காட்டுகிறது. ஒரே ஒருவரை அவர் ரட்சித்தாலும் அது அவருடைய இரக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒருவருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. ரோமர் 9:29 அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இங்கேயும் பவுல் ஏசாயா 9:9 ஒரு வாக்கியத்தை எடுத்து எழுதுகிறார். இது ஒரு அதிர்ச்சி தரும் வாக்கியமாயிருக்கிறது. என்றாலும் உன்னதமான தேவனின் மகத்துவத்தை காட்டுகிறதா இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமே சோதோமை போல கொமோராவை போல தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் என்றால் தேவனுடைய இரக்கமில்லாமல் எந்த ஒரு சிறு கூட்டத்தையும் அவர் மீட்டெடுக்க முடியாது. யூதர்கள் தாங்கள் யூத குலத்தவர்கள் என்பதை குறித்த பெருமை பாராட்டுகிறார்கள். சிலர் தாங்கள் இணைந்திருக்கும் திருச்சபை குறித்து இன்றைக்கு பெருமை பாராட்டுகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய இரக்கம் மட்டுமே நாம் நரகத்திற்கு போகாமல் நம்மை காக்கிறதாய் இருக்கிறது. ரோமர் 9:30 இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. இது நம்மை உலுக்கும் ஒரு வாக்கியமாய் இருக்கிறது. யூதர் அல்லாதவர்கள் விருப்பமற்றவர்களாக செயல்படாதவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவிலே நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஏனென்றால் தேவனே அவர்களுக்காக செயல்பட்டார், தேவன் அவருடைய ரட்சிப்பை வாஞ்சித்தார். இதை குறித்து பழைய ஏற்பாட்டு புத்தகமும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறது. ஏசாயாவும் பிரஜாதியானவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். ரோமர் 9:31 நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் நீதியை கொடுக்க வேண்டிய ஒரு சட்டத்தின் பின்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் சென்றாலும் அவர்கள் அந்த பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. மோசேயின் பிரமாணத்தை கொண்டு ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ யூதர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களால் அதை உண்டாக்க முடியவில்லை. இன்றைக்கும் தேசங்களை பாருங்கள், பற்பலவிதமான சமய பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறவர்களைத்தான் நற்செய்தியினாலே சந்திப்பது கடினமானதாயிருக்கிறது. சடங்காச்சாரங்களுக்கு அடிமைகளாயிருக்கிற கிறிஸ்தவர்களையும் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவது கடினமான ஒன்றாய் இருக்கிறது. தேவனுடைய சர்வ வல்லமையும் அதிகாரத்தையும் மனிதனுடைய பொறுப்புகளோடு கூட ஒப்பிடவே முடியாது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் இங்கே தெளிவாக சொல்லும் பொழுது, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அது உங்களுடைய பொறுப்பு என்கிறார். மார்க் 8:34 பார்க்கும்பொழுது, இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அழைப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 6:37 வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் வரலாம், ஓரமாக நின்று கொண்டு நான் தெரிந்தெடுக்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அருமையானவர்களே, ஒரு பொறுப்புக்காக தாங்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருமே முன்னணியிலே வெளியே வந்தார்கள். அப்படி வெளியே வந்தவர்களிலேதான் பொறுப்புக்கு மக்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் ரட்சிக்கப்பட விரும்பவில்லை என்றால் நீங்களும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட நீங்கள் விரும்பவில்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. அருமையானவர்களே, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தனது சொந்த விருப்பப்படியே அவர் காரியங்களை செய்யப் போகிறார். ஆனால் அழைப்பு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் அவரண்டை வந்தால் உங்களுக்கும் ரட்சிப்பு உண்டு. தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் சரியானதாகவே இருக்கும். ஏனென்றால் அவரிடத்திலே கொஞ்சமும் அநீதி இல்லை. அவர் தவறு செய்வதில்லை. மனிதன் தவறு செய்கிறான். பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் அவர்களையும் நம்புகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக விசுவாசிக்க கூடாது? அவர் நீதி உள்ளவர், அவர் நல்லவர், அவர் செய்வது எல்லாமே சரியானதாக இருக்கும். ரோமர் 9:32-33 வாசிக்கிறேன். என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் ஏசாயா 8:14 16 எடுக்கப்பட்டதாயிருக்கிறது. யூதர்கள் இடறினார்கள். யூதர் அல்லாதவர்களுக்கு சிலுவையானது பைத்தியமாய் தோன்றியது. ஆனால் விசுவாசித்தவர்களுக்கு, அவர்கள் யூதரானாலும் கிரேக்கனானாலும், அது ரட்சிப்பை கொடுத்தது. தாழ்மை உள்ளவர்கள் சாதாரண மனதோடு கூட சாதாரண விசுவாசத்தோடு வருவார்கள். இயற்கை மனிதனானவன் இயற்கையாக வேறு எந்த வழியிலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்பான். தேவனுடைய சர்வ வல்லமைக்கு ஈடுகட்ட அவன் எதையாவது முயற்சிப்பான். ஏனென்றால் அவனுக்கு தேவனுடைய அந்த மகத்துவமான ரட்சிப்பின் திட்டத்தை கிரகிக்க முடியாது. ஆனால் சாதாரணமானவர்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எளிதாக விசுவாசிக்கிறவர்களாயிருப்பார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை விசுவாசித்திருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுங்கள். அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவர் பக்கமாக திரும்புங்கள். அவரே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராயிருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்படுவதற்காக எப்படி அவரை விசுவாசிக்கிறீர்களோ, அதை போலவே உங்களை இயேசு கிறிஸ்துவை போல அவரே மாற்றுகிறார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த செயலையும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எல்லாரும் உமக்கு முன்பாக சமமாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் சாதாரண நம்பிக்கையோடு கூட உம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளவில்லை என்று நாள் வாசித்தோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் யார் யார் நித்திய ஜீவனுக்காக, பரலோக வாழ்க்கைக்காக, முக்திக்காக உம்மிடத்திலே தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரலோக வாழ்க்கையின் நிச்சயத்தையும் கொடுத்து உமக்குள்ளே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
Amen. வல்லமே செல்வே, எந்த சித்தம் ஒழித்திடுவே, எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாய் 1:13 வசனத்தின் பின்பாகம். 1:13 வசனத்தின் பின்பாகம்.